الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد
சகோதரர்களே, பெரும்பாலும் இஸ்லாம் என்று சொல்கின்ற போது அநேகமான மக்களுடைய ஞாபகத்தில் வருவது நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் தான். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என இதுகள் தான் என்ன செய்யும், எங்களுடைய கண் முன்னால் வந்து நிற்கும். இஸ்லாத்தினுடைய கடமைகள், ஐம்பெரும் கடமைகள் என்று சொன்னாலும் என்ன முன்னால கண் முன்னால் வந்து நிற்பது அதுதான். ஆனால் சகோதரர்களே, உண்மையில் இஸ்லாத்தை நாம் ஆழமாக படித்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமது நடைமுறை வாழ்க்கையில் உள்ள எத்தனையோ அம்சங்களை மிக அழுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அதை நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் நீங்கள் சுவர்க்கம் செல்வது கூட கேள்விக்குறியாக ஆகிவிடும். இப்போ ஒருவர் நல்ல தொழுகிறாருன்னு வைங்க, ஜக்காத்தும் கொடுக்கிறார், நோம்பும் பிடிக்கிறார், ஹஜ்ஜும் செஞ்சிருக்கிறார், எல்லாம் ஐம்பெரும் கடமைகளை பெர்ஃபெக்ட், அதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் வேறு சில அம்சங்களில் என்ன செய்கின்றார், குறை செய்கின்றார். சரி, இந்த அஞ்சும் அவரை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுமா என்றால் உண்மையில் சகோதரர்களே கேள்விக்குறி. பாருங்க, வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை 10 ஹதீஸ் போட்டாங்க, நான் அந்த 10 ஹதீஸை நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன், அது பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் இது. எது தலைப்பு என்று சொன்னால், உறவு, குடும்ப உறவு, குடும்ப உறவு சம்பந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார், அபு அய்யூபுல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்கிறார்கள், ஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இடத்தில் ஒரு மனிதர் வந்தார், வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார், அல்லாவின் தூதரே, துல்லனி அலா அமலின், சொல்றாங்க, அல்லாவின் தூதரே எனக்கு ஒரு நன்மையை கற்றுத்தாருங்கள், அதை செய்வதன் மூலமாக நான் சுவனத்தில் நுழைய வேண்டும், நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும். அந்த அமலை செய்யறதின் மூலமாக என்ன செய்யணும், சொர்க்கத்தில் நுழையணும், நரகத்திலிருந்து தூரமாகணும். சகோதரர்களே, நபி அவர்களுடைய பதில், இபாதத்தையும் நடைமுறை வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கையில ஏனைய பகுதிகளையும் இணைச்சி ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க, கால தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு எதையும் இணை வைத்து விடாதே. அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு எதையும் இணை வைத்து விடாதே. இது என்னது, இது இபாதத், இது இபாதத். பிறகு சொல்றாங்க, வஸ்ஸகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, இதுவும் என்னது, இதுவும் இபாதத். பிறகு சொல்றாங்க, ஜக்காத்தை கொடுத்து வா, இதுவும் என்னது, இதுவும் இபாதத்து. பிறகு சொல்றாங்க, உன் குடும்பத்தவரை சேர்ந்து வாழ், உன் குடும்பத்தவரை சேர்ந்து வாழ், இது இபாதத்தா? இது தொழுகிறது நோம்பு பிடிக்கிறது மாதிரி இல்லை, இது இது பிராக்டிக்கல் லைஃப்ல உள்ளது. குடும்பத்தை சேர்ந்து வாழ். இந்த ஹதீஸ இமாம் புகாரி முஸ்லீம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், முஸ்லீமிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. புகாரியில் 5989 நம்பர், முஸ்லீமில் 13 நம்பர். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் ஆகிய ரெண்டு கிரந்தத்திலையும் இருக்கு. இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஈமான் என்று சொல்லும்போது பெரும்பாலும் ஈமானை பற்றி பேசும்போது நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை தான் சொல்லுவோம், என்ன நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை. ஆனால் ஈமானுடைய அம்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணுவதையும் உள்ளடக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நபி அவங்க சொல்கிறாங்க, மன் கான யுஃமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், அல்லாவையும் மறுமையையும் நம்பிய மனிதர், அல்லாவையும் மறுமையையும் நம்பிய மனிதர், அல்லாவை மறுமையும் நம்புவது என்பது ஈமான்ல உள்ளது. இந்த ஈமான் உள்ளவர் சொல்றாங்க, ஃபல் யசில் ரஹிமா, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து வாழட்டும். ஈமான் உள்ளவர் என்ன செய்யட்டுமாம், ஈமான் உள்ளவர் தொழட்டும், ஈமான் உள்ளவர் ஜகாத்து கொடுக்கட்டும், ஏன்னா ஈமான் உள்ளவர் ஹஜ்ஜி செய்யட்டும் என்று சொல்றது போன்று நபி அவங்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து வாழட்டும். இதுவும் புகாரி முஸ்லீம் ஆகிய இரண்டு கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6138 புகாரி, முஸ்லீம்ல 74. அடுத்தது மூணாவது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவை பேணுவது என்று சொல்லும்போது வெறுமனே அதற்கு மறுமை பயன் மாத்திரம் என்று நினைக்காதீர்கள். அதன் மூலமாக அல்லாஹு தாலா உலகத்திலும் உங்களுக்கு பாக்கியம் அளிப்பான். சொல்கிறார்கள்,
மன் அஹப்ப அய்யூப் சலஹு ஃபி ரிஸ்கிஹி, யாருக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்பட வேண்டும் என்றும், வயுன்ச அலஹு ஃபி அசரிஹி, தனது வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து வாழட்டும். அப்ப ரிஸ்க் விஸ்தீரணம், வாழ்நாள் நீடிக்கப்படுவது என்பது இது மறுமையுடைய பயனா துன்யாட பயனா? இது எங்க எடுத்து பலன்? இது மறுமையில வாழ்நாள் நீடிக்கப்படுறது என்று இல்லை, ரிஸ்க் விஸ்தீரப்படுகின்றது என்ன அங்க கிடையாது. இந்த ரெண்டும் உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே குடும்பத்தை நீங்கள் பேணி வாழ்வதின் மூலமாக வெறுமனே உங்களுக்கு மறுமை பாக்கியம் என்று மாத்திரம் நினைக்காதீர்கள், உலகத்திலும் அல்லாஹு தாலா உங்களுக்கு பாக்கியம் அளிக்கின்றான். சகோதரர்களே, குடும்பத்தை பேணி நடப்பதன் மூலமாக, அதாவது அதில் பேண வேண்டிய ஒரு விஷயத்தை நபி அவங்க எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் சமயத்தில் தர்மங்கள் செய்யலாம், இந்த தர்மத்தை பொதுவாக நீங்கள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்வதின் மூலமாக உங்களுக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும். இப்போ அதை நடைமுறைப்படுத்தும் முகமாக ஒரு முறை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ரசூல்லா வராங்க. வரும்போது அவங்க தங்களிடம் இருந்த ஒரு அடிமையை உரிமையிட்டு விட்டார்களாம். ஆனால் நபியிடத்தில் என்ன செய்யலை, அதற்காக அனுமதி கேட்கவில்லை, கணவரிடத்தில் அனுமதி கேட்கவில்லை. அப்போ ரசூலுல்லா வந்ததோடு அல்லாவின் தூதரே, எனது அடிமையை நான் உரிமையிட்டு விட்டேன், இது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்போ நபி அவங்க, அப்படியா, உங்களோட அடிமையை நீங்கள் உரிமையிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், நாம் உரிமையிட்டு விட்டேன். அப்போ உடனே நபி அவங்க மைமூனா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறாங்களாம், அமா இன்னக்கி லவ் அதைதிஹா அஹ்வாலகி கான அஅஸம லிஅஜ்ரிகி, உனது தாய் மாமன்மார்களுக்கு, உனது தாய் மாமன்மார்களுக்கு அந்த அடிமையை நீ வழங்கியிருந்தால் உனக்கு அதிக நன்மைக்குரியதாக அது இருந்திருக்குமே என்று சொன்னார்கள். அப்போ நீங்கள் அடிமையை உரிமையிட்டுட்டீங்க, அது நன்மை தான், ஆனால் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம், இன்னும் நன்மை கூட கிடைத்திருக்கும். இது புகாரியில் 2592 ஹதீஸ், முஸ்லீமில் 999 ஹதீஸ். அதே போன்று உறவை பேணக்கூடிய இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அது நாம் ஏற்கனவே ஞாபகப்படுத்தின ஹதீஸ், அதாவது வெளியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தீங்கன்றா ஒரு தர்மம், குடும்பத்துக்கு தர்மம் செய்தால் உங்களுக்கு ரெண்டு நன்மை. அது அபுதாவூத் திருமிதியில் இடம்பெற்றிருக்கிறது, அபுதாவூதில் 2355, திருமிதியில் 658 ஹதீஸ். சரி, அடுத்தது 6 ஹதீஸ், குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது. இப்போ அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ஒரு சஹாபி வந்து சொல்கிறாரு, அல்லாவின் தூதரே, எனக்கு குடும்பத்தவர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களோடு இணைந்து சேர்ந்து நடக்கிறேன், ஆனால் அவங்க என்ன முறிச்சு வாழ்கிறாங்க, நான் அவர்களோடு நல்ல புத்தியோடு என்ன நன்மை செய்பவனாக நடந்து கொள்கிறேன், ஆனால் அவர்களோ என்ன செய்கிறார்கள், என்னுடைய உறவை என்னோடு மடத்தனமாக மடமை நிலையில் வாழ்ந்து கொள்கிறார்கள். நான் அவங்களுக்கு நன்மை செய்கிறேன், ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எனக்கு தீங்கு செய்கிறார்கள், நான் எவ்வளவோ பொறுமை செய்கிறேன் யா ரசூலல்லாஹ், ஆனால் அவர்கள் அறிவீனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று முறைப்பட்டு சொன்னான். நான் சேர்ந்து தான் வாழ்கிறேன், ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை என்ன சேர்க்கிறாங்க, இல்லை நான் நன்மைதான் செய்கிறேன் ஆனால் அவங்க எங்களுக்கு எனக்கு தீமை செய்கிறாங்க, நான் பொறுமையோடு இருக்கிறேன் ஆனால் அவங்க மடத்தனமாக என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறாங்க. அப்போ நபி அவங்க சொன்ன பதிலை பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஇன் குந்த கமா குல்த, நீ சொல்றது போல நீ நடப்பதாக இருந்தால், ஃபகன்னமா துஸிஃபுஹும் அல் மல், ஸோ சொல்றாங்க நீங்க நல்ல சூடான கல்லை நீங்க அவங்களோட கண்ணில் போடுற மாதிரிதாங்க. அப்போ இதுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்றா, அதாவது நீங்க நேரான வழியில் இருக்கிறீங்க, அவங்க பெரிய பாவத்தை செய்கிறாங்க, நீங்க நேரான வழியில் இருக்கிறீங்க, அவர்கள் பெரும் பாவத்தை செய்கிறார்கள். பிறகு சொன்னார்கள், வலா யஸாலு மஅக மினல்லாஹி ஜஹீரன் அலைஹிம் மா தும்த அலா தாலிக், அவங்க இப்படி நடந்தும் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளும் காலமெல்லாம்
அல்லாவிடத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டுவான் என்று சொன்னார்கள். என்ன சொல்ல வராங்க, குடும்பத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அதை நீங்கள் பொறுமை செய்யுங்கள், அதை நீங்கள் பொறுமை செய்யுங்கள். சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் அல்லாஹ் இந்த படைப்புகளை படைத்த போது குடும்ப உறவு என்ற இந்த உறவு அல்லாஹ்வுடைய அரசில் கொலுகிக் கொண்டதாம். யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கேட்டது. உறவை பேணுபவர்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று. அப்போது அல்லாஹு தஆலா மன் வசலனி வசலஹுல்லாஹ், யார் என்னை சேர்ந்து நடப்பானோ, உறவு சொல்கிறதாம், யார் என்னை சேர்ந்து நடப்பானோ அல்லாஹ் அவனை சேர்ந்து நடக்கட்டும். மன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யார் என்னை முறித்து வாழ்வானோ அவனை அல்லாஹ் முறித்து வாழட்டும் என்று அருஷில கொலுகிக் கொண்டு அந்த உறவு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியில் 5989 ஹதீஸ், முஸ்லிம்ல 2555 ஹதீஸ். எல்லாமே ஒரே தலைப்பு. அடுத்த சகோதரர்களே, உண்மையில் குடும்ப உறவை பேணுபவர் யார்? நபி அவங்க சொல்றாங்க, இணைய சேர்த்தா நான் சேர்ந்து நடப்பேன். நிறைய பேர் சொல்றது தான், அவர் பேசுனா நானும் பேசுவேன், அவர் பேசுனா நானும் பேசுவேன், அவர் பேசுறாரு இல்லையே. நபி அவங்க சொல்றாங்க, லைசல் வாசில் பில் முகாஃபி, என்னை சேர்ந்தால் நான் சேர்ந்து நடப்பேன் என்று சொல்பவர் உண்மையில் குடும்ப உறவை பேணுபவர் அல்ல. அதுலேசி தானே, என்ன பேசுறவரோட பேசுறது பெரிய இல்லையா? இல்ல, சொன்னாங்க, வலாக்கின் அல் வாசில் அல்லதி இதா குத்திஅத் ரஹிமு வசலஹா, தன்னை துண்டித்து தன் உறவை முறித்து வாழும் குடும்பத்தவர்களோடும் என்ன செய்வார்கள், அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள். அப்ப எனவே சேர்றவரோடு சேர்றது என்றது அது பெரிய விஷயம் அல்ல. இத்தகையவர் குடும்ப உறவை பேணி நடப்பவர் அல்ல. நபி சொல்றாங்க, இதிலே இது சிம்பிள், உண்மையில் குடும்ப உறவை பேணுபவர் யார், யார் முறித்தாலும் சேர்ந்து நடக்கிறாரோ அவர்தான் என்ன, குடும்ப உறவை பேணி வாழ்பவர். இன்னும் சகோதரர்களே, குடும்ப உறவை முறித்து வாழ்வதிலுள்ள விபரீதத்தை நபி அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், இன்னல்லாஹா ஹலகல் ஹல்க, அல்லாஹு தாலா படைப்புகளை படைத்த போது, ஹத்தா இதா ஃபரக மின் ஹல்கிஹி, படைப்பு எல்லாம் படைத்து முடித்தவுடன், காலத்தில் ரஹீம், உறவு சொன்னதாம், உறவு குடும்ப உறவு சொன்னதாம், ஹாதா மகாமுல் ஆஇதி பிக மினல் கதீஆ, அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடியதாக, யா அல்லாஹ் இதோ உன்னிடம் பாதுகாப்பு தேடி நிற்கிறேன், எது விடயத்தில் யாரெல்லாம் என்னை முறிப்பார்களோ, உறவை முறிப்பார்களோ அவர்களிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாவிடம் சொன்னதாம். அப்ப அல்லாஹு தாலா அந்த உறவை பார்த்து சொன்னானான், கால நஅம், ஆம். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், ஏ உறவே, யார் உறவை உன்னை சேர்ந்து நடக்கிறாரோ அவரை நானும் சேர்ந்து நடக்கிறேன், யார் உன்னை முறித்து வாழ்கிறாரோ அவரை நானும் முறித்து வாழ்கிறேன் என்று சொல்லி இது உனக்கு திருப்தியை தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். காலத் பலா யா ரப், அல்லாவே ஆம் எனக்கு திருப்தியை தருகிறது, இது உனக்கு நான் தரக்கூடிய பாக்கியம் என்று அப்போது உறவை பார்த்து அல்லாஹ் சொன்னான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனம் ஒன்றை ஓதி காட்டி, ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃசிது ஃபில் அர்த் வதுக்த்திஉ அர்ஹாமகும், சூரத்துல் முஹம்மதில் வரக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள். போரில் இருந்து நீங்கள் புறமுதிக்கு காட்டி ஓடிவிட்டால் பிறகு பூமியில் குழப்பத்தை உருவாக்கி உங்கள் குடும்ப உறவுகளை முறித்து வாழ்வீர்களோ என்ற எச்சரிக்கை வசனத்தை நபி அவர்கள் நீங்கள் ஓதி பாருங்கள் என்று சொன்னார்கள். புகாரியில் 5987 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமில் 2554. அடுத்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவை முறித்து வாழ்வது எத்தகைய ஆபத்தை உருவாக்கும் என்பதை சொல்லும் போது, லா யதுஹுலுல் ஜன்னத காதிஉ ரஹிம், குடும்ப உறவை பிரிந்து முறித்து வாழ்பவர் சொர்க்கம் போக மாட்டார் என்று சொன்னார், சொர்க்கம் போக மாட்டார். அப்ப சகோதரர்களே, நோம்பு பிடிக்கிறாரு, ஹஜ் செய்கிறாரு, சதகா கொடுக்கிறாரு, ஜகாத் கொடுக்கிறாரு, எல்லாம் செஞ்சுக்கிறாரு, நானாவோட பேசுறதில்லை, இங்கால சாட்சியோட கோபம், அங்கால மாமியோட கோபம், ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் நடந்திருக்கும். அதுக்காக வேண்டி என்ன ஜெம்ம பகை எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா, என் மையத்துக்கு நீ சாம்பிராணி போட வந்துடப்படாது. என்ன சாம்பிராணி போடாட்டி நரகத்துக்கு போற மாதிரி இல்லையா? மையத்துக்கு சாம்பிராணி போடாட்டி நரகத்துக்கு போக மாட்டாங்க. இந்த முறிக்கிறீங்களே என்ன, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அதனால நரகத்துக்கு போற வேலை வரும். சகோதரர்களே, நோம்புல இங்க இரவுல பயான் நடிச்சுட்டு போகும்போது ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? சொன்னார், மூலவி எனது நிலத்தோட அடுத்த நிலம் எங்கட பெரியப்பட நிலம், வாப்பட நானா, என் நிலத்துல கொஞ்சத்தை பிடிச்சிக்கொண்டு அவருடைய சாமான் எல்லாம் போட்டு என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. சட்டப்படி கேஸ் போட்டா எனக்கு என்ன செய்யலும், எனக்கு பிடிங்க எடுக்கலும், பெரிய வேலை இல்லை. ஆனாலும் வாப்பட நானா, அதனால தான் யோசிக்கிறேன், என்ன ஐடியா சொல்றீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இதனால உங்களுக்கு ஏதாவது நஷ்டமா, இந்த நிலத்தை உங்களுக்கு வராம விடுறதால உங்களுக்கு ஏதும் லைஃப்ல பெரிய பாதிப்பா? சொன்னார், இல்லை இல்லை, அப்படி ஒரு பாதிப்பு ஒன்றும் இல்லை. அப்ப இனி விட்டு கொடுங்க, யார் வாப்பட நானே தான், என்ன தந்தையின் சகோதரர், அப்ப அவர் உங்களோட தந்தை மாய்தான். அப்ப இதை நீங்க கேஸ் போட்டு குழப்பினீங்கண்டா, நாளைக்கு என்ன நடக்கும், குடும்பத்தில் ஒரு பிளவு ஏற்படும், ஒரு முறிவு ஏற்படும். சரி, அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன? இந்த துண்டு போறதால உங்களுக்கு துணியால பாதிப்பா? இல்ல, பாதிப்பு இல்லைண்டார். ஆனா உறவு முறிஞ்சா மறுமேல பாதிப்பு, உறவு முறிஞ்சா என்ன மறுமேல பாதிப்பு. சகோதரர்களே, முடிந்த வரைக்கும் இந்த உறவை பேணிக் கொள்வது என்பது நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எங்கது மறுமை வெற்றிக்குரிய வழி. இது இதை பேணாம எவ்வளவுதான் பெரிய இபாதத் செஞ்சாலும், சில ஆக்கள் நீங்க பாப்பீங்க, மாஷா அல்லாஹ், இபாதத்தில் எந்த குறையும் இல்லை, சதக்காவா தர்மமா ஹஜ்ஜா நிறைய. ஆனா சுட்டு வட்டாரத்தில் குடும்பத்தில் எல்லாத்தோடையும் சண்டை, எல்லாரோடையும் பகை, எல்லாரோடையும் பிரச்சனை. என்ன கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா பெரிய என்னமோ கத்தி எடுத்து குத்தி கொலை நடந்து அப்படி பிரச்சனை இல்லை. ஏதோ வீட்டுக்கு வந்த நேரம் என்னமோ சென்னாராம், இல்லாட்டி அவரோட மவளுக்கு இவரை ஏசிட்டாராம், இல்லாட்டி அவரு கொஞ்சம் இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளால் சகோதரர்களே பெரும் பெரும் குழப்பங்களை என்ன உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு குடும்பங்களில் பகை. சகோதரர்களே, மார்க்கம் மிக வலுக்கட்டாயமாக மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்களில் ஒன்றுதான் குடும்ப உறவை பேண வேண்டும். நபி அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம்தான், நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கும். பாருங்க, இந்த வியாபாரிகள் நல்ல ஒரு தங்களுடைய ஒரு வாடிக்கையாளர் கொஞ்சம் லேசா ஏதாவது குழப்பமாய் முறிஞ்சிட்டு போனார்ன்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், அவரை திருப்ப லைனுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி. ஏன் ஃபாயிதா இருக்கு தெரியும், இந்த வாடிக்கையாளர் திருப்பி வந்துட்டாருன்னு சொன்னா, இந்த கஸ்டமர் திருப்ப கிடைச்சா எங்களுக்கு எவ்வளோ பல முயற்சிகளை செய்வார்கள். மூணாவது ஒரு நபரை அனுப்பி கூட சமயத்தில் என்ன செய்யலாம், அந்த பிசினஸை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணி கொள்றதுக்கு. சகோதரர்கள், இதெல்லாம் துனியாவுடைய லாபங்கள். அப்ப மறுமையுடைய லாபத்தை மையமாக கொண்டு ஏதாவது இப்படி குடும்ப உறவில் முறிவுகள் ஏற்பட்டால் மூணாவது ஒரு நபரை வைத்தாவது நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த உறவை பேணிக் கொள்ள பார்க்க வேண்டும். காரணம், உறவை முறித்து வாழ்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். இப்ப சமயத்தில் அந்த சஹாபி சொன்ன மாதிரி, நான் நல்லதான் நடக்கிறேன், நான் ட்ரை பண்றேன், நான் முயற்சி செய்கிறேன், ஆனா அவங்க வலிக்கு வாராங்க இல்ல, நபி அவங்க அதுக்கு தீர்வு சொல்லிட்டாங்க, அப்ப உங்கள குற்றம் இல்லை. அப்ப என்ன சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு ஒரு உதவியாளரை நியமித்திருப்பான், நீ அவர்களுக்கு சூடான கல்லை நீ கண்ணில் போடுறமா என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு பாரிய பயங்கரமான பாவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உனக்கு அது குற்றம் இல்லை. ஏன், நாங்க எங்கட சைட்டில் உள்ள அந்த சமாதான வழியை என்ன செய்திருக்கிறோம், நாம் கடைபிடித்திருக்கிறோம். எனவே சகோதரர்களே, குடும்ப உறவை பேணுவது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப உறவுண்டா, யாரு தன்னுடைய தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள், இதுதான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள். தன்னுடைய தாய் தாயினுடைய நானா தம்பிமார், தந்தை தந்தையினுடைய நானா தம்பி தாத்தா தங்கச்சி உறவுகள், அடுத்தது உங்களுடைய சொந்தம், உங்களோடு ஒன்றாக பிறந்து என வாழ்ந்த சகோதர சகோதரிகள். எனவே இப்படியானவர்கள் தான் உங்களுடைய குடும்ப உறவில் என்ன செய்வார்கள், முதன்மைப்படுத்தப்படுவார்கள். இப்ப இந்த ஹதீஸ்களை 10 ஹதீஸ் நாங்க வாசிச்சோம். சமயத்துல ஷைத்தான் சில கேள்விகளை போடுவான், இந்த உறவெல்லாம் முறிச்சு வாழ்றவங்க மாஷா அல்லாஹ் நல்லா இருக்காங்களே. இப்ப நபி அவங்க சொல்றாங்க, உலகத்துல ரிஸ்க் விஸ்தீர்ணப்படுத்தப்படுவதற்கும் ஆயுள் நீட்டப்படுவதற்கும் என்ன குடும்ப உறவை சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க பார்த்தா என்ன, குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறாக்கள் வாழ்க்கையில வசதி இல்லாம இருக்கிறாங்க, சேர்ந்து வாழாத எத்தனையோ பெயர் பெரிய கோடீஸ்வரர்கள். இப்ப காபிர்கள் எடுத்தீங்கன்னா எல்லாம் குடும்ப உறவு பேணியா நடக்கிறாங்க, இல்ல சகோதரர்களே, இது வந்து இந்த உலகத்தை பற்றி நாம் புரிந்து கொண்ட தவறான ஒரு விளக்கம். நாங்க என்ன நினைச்சிக்கிறோம் சொன்னா, கண் பார்வைக்கு மாஷா அல்லாஹ் பெரிய சொத்துக்களோட சுகத்தோட ஒருவர் வாழ்றாரு சொன்னா உலகத்தில் பெரிய பாக்கியசாலி அவர் நினைக்கிறோம். அப்படி அந்த கோணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா காரூனை விட உலகத்தில் பாக்கியசாலி யாரு இருக்க முடியுமா? ஃபிரௌன் எவ்வளவு பெரிய படை, எவ்வளவு பெரிய சொத்து செல்வம். மூசா நபி தாவா கொடுத்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, பாருங்க இந்த நைல் நதி, இந்த அதாவது மிசிரினுடைய நதிகள் எல்லாம் என்னுடைய காலுக்கு கீழால் ஓடுகின்றது, பெரும் பெரும் சொத்துக்கு இவருக்கு பேசவும் தெரியா ஒழுங்கா? மூசா நபியை பார்த்து சொன்னா வலா எக்காது யுபின், ஒழுங்க பேசவும் தெரியும் அந்த மூசாவுக்கு, இவர் எங்களை விட பெரியாளா? சகோதரர்களே, எனவே உலக சொத்து செல்வங்களை வைத்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில பாக்கியவசாலி என்று கருதுவான் என்று சொன்னால் இது காபிர்களுடைய சிந்தனை. இது முஸ்லீம்களுடைய சிந்தனை அப்படி அல்ல. வாழ்க்கையில சொத்து இருந்தாலும் நிம்மதி இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் பாருங்க, பெரிய சொத்து இருக்கு ஆனா நிம்மதி இல்லை. சொத்து ஒன்றுமே இல்லாம குடிசையில வாழக்கூடிய ஏழை மாஷால்லாம் படுத்தா நல்லா கொரட்ட விட்டு தூங்கி எழும்புறாரு. அவருக்கு டேப்லெட் போட்டா தான் தூக்கம் போகும். மாட மாளிகையில் இருக்கிறவருக்கு டேப்லெட்டால தூக்கம் வந்தா தூக்கமா அது இல்ல, அது மயக்கம். அது டெப்லெட்டினால் ஏற்பட்ட மயக்கமே அன்றி தூக்கம் அல்ல. ஒரிஜினல் தூக்கத்தால உடம்புக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்குமோ அது அந்த டெப்லெட்டால கிடைக்காது. அப்ப எனவே தூக்கம் இல்லாம டெப்லெட்டின் பக்கம் போகக்கூடிய பெரிய செல்வந்தர் வைக்கிறாங்க. குடிசையில் வாழ்பவர்கள் எத்தனை பேர் நிம்மதியாக தூங்கி எழுப்புகிறார்கள்? எனவே இந்த பார்வை இருக்கிறதே, உலகத்தினுடைய சொத்து செல்வங்களை வைத்து அவர் நிம்மதியாக இருக்கிறார் என்று நினைப்பது, இது முஸ்லீம்களுடைய பார்வை அல்ல, மூமீன்களுடைய பார்வை அல்ல. அதனால தான் நபியை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே வலா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தனா பிஹி ஸஹ்ரதல் ஹயாதி துன்யா, இந்த உலக செல்வமாக உலகத்தினுடைய கண் குளிர்ச்சிகளாக அவர்களுக்கு நாம் வழங்கியதின் பக்கம் உமது பார்வையை செலுத்தாதே. இது யார் கோடர்? நபிக்கு அல்லாஹ் சொல்றான், வலா தமுத்தன் ஐனைக, நபியே உமது பார்வையை நீ நீட்டாதே, பார்க்காதங்க. அவங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களின் பக்கம் என்ன செய்யாதீர்கள்? இன்னும் என்ன சொல்கின்றான், எதற்கு தெரியுமா? லினஃப்தினஹும் ஃபீ, அவர்களுக்கு அதில் சோதனையை வழங்குவதற்காக கொடுத்திருக்கிறோம். எனவே இதை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க? இன்னொரு ஆயத்துல நேரடியாகவே சொல்கின்றான், வலா யஹுர்ரன்னக், நபியே உம்மை ஏமாற்றி விட வேண்டாம், உம்மை ஏமாற்றி விட வேண்டாம். தகல்லுபுல் லதீன கஃபரூ ஃபில் பிலாத், இந்த காவிர்கள் உலகத்தில் பெரிய செல்வத்தோட சுவண்டியோடு நடமாடி திரியிறாங்களே, அதனால தானே உல்லாச பிராணிகள் என்ன செஞ்சுக்காங்க, பேர் வச்சுக்காங்க, உல்லாச பிராணிகள். அப்ப இப்படி உலகத்தில் பல அவர்களுக்கு கடமை என்றது கிடையாது, கல்யாணம் என்றது கிடையாது, புள்ளகுட்டி என்றது கிடையாது, குடும்ப உறவு பேரவனும் பாதுகாக்க இதெல்லாம் ஒன்றுமில்லை. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் சாவுறோம் என்று என்ன அன்றுள்ள காவிர்கள் சொல்வது போல, நஈஷு என்ன நமூத்து வனஹ்யா, வாழுகிறோம் மரணிப்போம், இதற்கு பிறகு ஒன்றும் கிடையாது, ஹலாஸ் முடிஞ்சு. இல்ல நாங்க அப்படி இல்லை, நாங்க நினைக்கிறோம் வாழுகிறோம் மரணிக்கிறோம் பிறகு எழுப்பப்படுவோம் விசாரிக்கப்படுவோம், அதுக்கு பிறகு சொர்க்கம் இல்லாட்டு நரகம். வாழுகிறோம் மரணிக்கிறோம் என்றதோட எங்கட கொள்க முடிகிறது? இல்ல இல்ல எழுப்பப்படுவோம். அதனாலதான் ஒரு அரபு கவிதையில சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, வாழ்ந்துட்டு மௌத்தாகிறது மட்டும்தான் வாழ்க்கையா இருந்தா பிரச்சனையே இல்ல, வேண்டியது செஞ்சுட்டு போகலாம். வலாக்கின் இதா புஇஸ்னா, இல்ல எழுப்பப்படுவோம். வஸுஇல்னா அங்குல் விஷயம் வாழ்னா, செய்த எல்லாவற்றை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம், இதுதான் எமது நம்பிக்கை சகோதரர்களே. எனவே இந்த படாடோபமான செல்வமான இந்த வாழ்க்கை, இது அவர்களுக்கு பெரிய பாக்கியம் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது ஈமான் உள்ள கோளாறு. இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்பதை புரியாமல் நாம் பேசுகின்றோம். எனவே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உலக பாக்கியங்களை உலக செல்வங்களை அடியார்களுக்கு வழங்குவதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா இல்லையா, கொஞ்சம் கூட அப்படின்னு பிரிச்சு கொடுத்திருக்கிறான். இதுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்தை ஈமான் அடிப்படையா வச்சு அதை டிசைட் பண்ணல. இப்ப ஒருவருக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருக்கையோ அந்த அளவுக்கு உலக வாக்கியம் கூட, ஒருவர்கிட்ட எந்த அளவுக்கு இபாதத் குறையோ அவருக்கு என்ன செல்வத்தை குறைச்சிடுவோம், அப்படி என்ற பார்வை கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க ஈமான்ல பலவீனப்பட்டு போவீர்களோ என்ற ஒரு நிலை இல்லாவிட்டால் இந்த காவிர்களுக்கு அவர்களுடைய ஊட்டு கூற படி எல்லாத்தையும் தங்கம் வெள்ளியால் அமைச்சு கொடுத்துருவோம். ஆனா உங்களோட உள்ளம் கெட்டு வைத்திராம வைக்கணும், இதுக்காக அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்காம தடுத்து வைத்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, அப்ப எனவே நபி அவர்கள் குடும்ப உறவை பேணுங்கள், உங்களுக்கு ரிஸ்கில் அபிவிருத்தி கிடைக்கும், வாழ்நாளில் நீடிப்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தாலா வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பரக்கத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை, ராகத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அது எதால கிடைக்கும்? அது இபாதத்தால தான் கிடைக்கும், அது பணத்தால கிடைக்காது. அது சொத்து செல்வத்தால் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. பெரிய சொத்து சொல்லும் உள்ளவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் வாழ்க்கையில். எனவே குடும்ப உறவை பேணுவது ஒரு மூமினுக்கு கட்டாய கடமை சகோதரர்களே. எப்படி தொழுகை கடமையோ, எப்படி நோன்பு கடமையோ, எப்படி ஜக்காத்து கடமையோ, எப்படி வசதி இருந்தால் ஹஜ் கடமையோ, இதே போன்று குடும்ப உறவை பேணுவது என்பது அதுவும் என் மீது சாட்டப்பட்ட கட்டாய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில செய்தி அல்ல பாருங்க, பல செய்திகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப உறவுக்காரர்கள் காவிர்களாக இருந்தால் என்ன செய்வது? சகோதரர்களை காவிராக இருந்தாலும் சேர்ந்தா வாழணும். உறவுக்காரர் காவிராக இருந்தாலும் என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டானே, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு மனிதனுக்கு நாம் கட்டளை பிறப்பித்திருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெற்றோர்கள் எனக்கு இணை வைக்குமாறு உன்னை வற்புறுத்தினால். பாருங்க எங்க தட வருவது, பெற்றோர்கள் எனக்கு இணை வைக்குமாறு உம்மை வற்புறுத்தினால். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு கட்டுப்படாதே சகோதரர்களை. உண்மையில் அந்த ஆயத்தை அதோட முடிஞ்சா, அதோட முடிஞ்சா பெரிய ஆச்சரியம். ஆனா அல்லாஹ் அதோட முடிக்கல. அல்லாஹ் பிறகு திரும்ப சொல்கிறான், உலகத்தில் அந்த பெற்றோர்களோடு நல்ல உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள். இப்ப பாருங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னான், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு நாம் பிள்ளைகளுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்குமாறு உமக்கு வற்புறுத்தி உண்மை வற்புறுத்தினால் அப்போது கட்டுப்படாதே என்று முடிக்கல அல்லாஹ். பிறகு மீண்டும் சொல்லுகின்றான், இப்ப யாரு ஷிர்கின் பக்கம் இணை வைப்பதின் பக்கம் வற்புறுத்துறதா இருந்தா யாரா இருப்பாங்க? முஸ்லிமான காஃபிரா இருந்தா அப்படி வற்புறுத்துவாங்களா? ஏன்னா ஒரு முஸ்லிமான வாப்பா சொல்லுவாரா கோயிலுக்கு போய் வர சொல்லி? சொல்ல மாட்டார், விளங்கிச்சா? அப்ப எனவே காவிர்கள் தான் அப்படி வற்புறுத்துவார்கள். அப்ப அல்ல அதை சொல்லி போட்டு பிறகு என்ன சொல்கின்றான், உனக்கு இணை வைக்குமாறு வற்புறுத்தினார்களே அந்த பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் அவர்களோடு உலகத்தில் நல்லுபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அப்ப எனவே குடும்ப உறவுண்டு வரும்போது நானா தம்பிமாரா இருந்தாலும் காவிர்களாக இருந்தாலும் அவர்களோடு நல்லுறவோடு தான் நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எப்போது அல்லாவுக்கு இணை வைப்பதின் பக்கம், இந்த மார்க்கத்திற்கு முரணாக செயல்படுவதின் பக்கம் உம்மை அழைப்பு விடுத்தால் அப்ப என்ன செய்ய முடியாது, அப்ப கட்டுப்பட முடியாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விதி தான், பொதுவான ஒரு விதி ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. நபி அவங்க சொல்லிக்கிறாங்க, லா தாஅத லி மஹ்லூகின் ஃபி மஸியத்தில் ஹாலிக், அல்லாவுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் கட்டுப்பட முடியாது, கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே சிலத்துர் ரஹீம், குடும்ப உறவை பாதுகாப்பது என்பது மார்க்கம் எமக்கு இட்ட கட்டளை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எம்மால் எந்த அளவுக்கு அதை பேணி நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேணி நடக்க வேண்டும். அவர்கள் எம்மை முறித்து வாழ்கிறார்கள் என்றாலும் கூட நாம் முயற்சிக்க வேண்டும் பேணி நடக்க. அதையும் தாண்டி அவர்கள் முறிக்கிறார்கள் என்றால் அப்போது நாம் குற்றவாளிகள் அல்ல. வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.